17. எலிசாவின் அழைப்பு. எலியா தனக்கு பின் இன்னொருவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்றார் தேவன். முதலாம் ராஜாக்கள் 19:16. அக்கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எலிசாவை தேடிச் சென்றான் எலியா. வடதிசையை நோக்கி அவன் சென்றான். சில காலத்திற்கு முன் தேசமிருந்த நிலைக்கும் அப்போதிருந்த நிலைக்கும் எத்தனை மாற்றம்! 3.5 வருடங்கள் மழையோ பனியோ பெய்யாததினால் நிலங்கள் வறண்டு விவசாய வட்டாரங்கள் செயலற்றிருந்தன. இப்போதோ பஞ்சத்திற்கும் வறட்சிக்கும் ஈடு கொடுக்கும் வகையில் எப்பக்கத்திலும் பயிர்கள் வளரத் தொடங்கியிருந்தன. எலிசாவின் தந்தை ஒரு விவசாயி, செல்வந்தன். எங்கும் அவபக்தி நிலவிய போது பாகால் முன் முழங்காலிடாதவர்களில் அவன் வீட்டாரும் அடங்குவர். தேவனை கனப்படுத்தும் ஓர் இடமாகவும், முற்கால இஸ்ரவேலின் விசுவாசத்தை அனுதினமும் பக்தியாய் கடைபிடித்த இடமாகவும் அவர்கள் குடும்பம் விளங்கியது. அத்தகைய சூழ்நிலையில் எலிசா தன் ஆரம்ப நாட்களை கழித்திருந்தான். நாட்டுப்புற வாழ்வின் அமைதியும் தேவனிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் கிடைத்த போதனையும் பயன்மிக்க உழைப்பால் கிடைத்த ஒழுக்கமும் அவன் தன் பெற்றோருக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படியவும் எளிமையான வாழ்க்கை வாழவும் அவனுக்கு பயிற்சி அளித்தன. பிற்காலத்தில் அவன் செய்யவிருந்த உன்னதமான பணிக்கு அவனை தகுதிப்படுத்தின.
தன் தகப்பனின் வேலைக்காரனோடு வயலில் உழுது கொண்டிருந்தபோதுதான் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டான் எலிசா. தனக்கு தெரிந்த தொழிலை முழு ஈடுபாட்டுடன் செய்து வந்தவன் அவன். மனிதர்களுக்கு தலைமை தாங்கும் பண்பும் பிறருக்கு சேவை செய்ய விரும்பும் தாழ்மையான குணமும் அவனிடம் காணப்பட்டன. அமைதியும் சாந்தமுமான ஆவியை பெற்றிருந்த அவன் சுறுசுறுப்பும் உறுதியுமானவன். நேர்மையும் மெய்ப்பற்றும் தேவ அன்பும் தேவ பயமும் அவனிடம் காணப்பட்டன. அனுதினமும் வாடிக்கையாகிவிட்டிருந்த அவனுடைய கடின உழைப்பு உறுதியான நோக்கத்தையும் மேன்மையான குணத்தையும் அவனுக்கு கொடுத்தன. கிருபையிலும் ஞானத்திலும் தொடர்ந்து அவனை அது பெருகச் செய்தது. வீட்டுக் கடமைகளைச் செய்ய தன் தகப்பனோடு ஒத்துழைத்ததன் மூலம் தேவனோடு ஒத்துழைக்க அவன் கற்றுக்கொண்டான்.
சிறு காரியங்களில் உண்மையோடிருந்து பெரிய பொறுப்புகளுக்கு ஆயத்தப்பட்டான் எலிசா. ஒவ்வொரு நாளும் அன்றாட அனுபவங்களால் உன்னத மதமும் விஸ்தாரமுமான பணிக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். சேவை செய்ய கத்தான். தான் கற்றதை பிறருக்கு போதித்து வழிநடத்தவும் கற்றுக்கொண்டான். இது அனைவருக்குமுரிய ஒரு பாடமாகும். தேவன் தம் ஞானத்தில் கொண்டிருக்கும் நோக்கத்தை எவரும் அறிய முடியாது. ஆனால் சிறு காரியங்களில் உண்மையோடிருப்பதுதான் மேன்மையான பொறுப்புகளுக்கு தகுதிப்படுத்தும் ஆதாரம் என்பதை எல்லாருமே நிச்சயமாக அறியலாம். வாழ்வின் ஒவ்வொரு செயலும் குணத்தை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. சிறு காரியங்களில் வெட்கப்படாத ஊழியக்காரனாய் விளங்குகிறவனை மாத்திரமே உன்னத பணிகளுக்கு தேவன் பயன்படுத்த முடியும். 2 தீமோத்தேயு 2:15. சிறு சிறு காரியங்களில் அக்கறை காட்டுவதால் எவ்வித நன்மையும் ஏற்படப் போவதில்லை என்று நினைக்கிறவன் மேன்மையான பணிக்குத்தான் தகுதியற்றவன் என்பதை காட்டுகிறான். மேன்மையான பொறுப்புகளுக்கு தான் முற்றிலும் தகுதியுள்ளவனென்று ஒருவன் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் புறத்தோற்றத்தையல்ல, உள்மனதையே தேவன் பார்க்கிறார். சோதித்து விசாரிக்கப்பட்ட பிறகு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்கிற தீர்ப்பு அப்படிப்பட்டவனுக்கு எதிராக எழுதப்படும். அவனுடைய உண்மையற்ற தன்மை அவனுக்கு எதிராக திரும்பும். முழு அர்ப்பணிப்பால் கிடைக்கக்கூடிய கிருபையையும் வல்லமையையும் குணபலத்தையும் அவன் இழந்து விடுவான்.
மதச்சம்பந்தமான பணிகளில் நேரடியாக ஈடுபட்டிராத பலர் தாங்கள் பயனற்றவர்கள் என்றும் தேவராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு தாங்கள் எதுவும் செய்யவில்லை என்றும் நினைக்கிறார்கள். மேலான காரியங்களைச் செய்யும்படி வாய்த்தால் எவ்வளவு சந்தோஷமாக ஈடுபடுவார்கள்! சிறு சிறு காரியங்களைச் செய்யத் திராணியுள்ளவர்களாய் அவர்கள் இருந்தும் ஒன்றுமே செய்யாமல் தங்களுக்குள் சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்கள். இதில் அவர்கள் தவறு இழைக்கிறார்கள். மரம் வெட்டுவது, நிலத்தை சுத்தம் செய்வது, உழுவது போன்ற அன்றாட வேலைகள் சாதாரணமானவைகள்தாம். ஆனால் இவற்றைச் செய்வது தேவ பணியில் ஒருவன் மும்முரமாக ஈடுபடுவதற்குச் சமமாகும். கிறிஸ்துவுக்காக தன் பிள்ளைகளைப் பழக்கும் ஒரு தாய் பிரசங்க மேடையில் நிற்கும் போதகர் போல மெய்யாகவே
தேவனுக்கு ஊழியம் செய்கிறவளாயிருக்கிறாள்.
மகத்தான ஒரு பணியைச் செய்வதற்கான விசேஷித்த தாலந்துக்காக அநேகர் இயங்குகிறார்கள். ஆனால் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றக்கூடும் கடமைகள் தங்கள் கரங்களிலேயே கொடுக்கப்பட்டிருந்தும் அவர்களால் காண முடிவதில்லை. எனவே அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு வாய்க்கும் கடமைகளில் கவனம் செலுத்துவார்களாக.
வெற்றி என்பது விருப்பத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுவதாகும். அது தாளந்தை மாத்திரம் சார்ந்ததல்ல. மிகச் சிறந்த தாளந்துகளைப் பெற்றால்தான் பயன்மிக்க சேவையாற்ற முடியும் என்பது தவறு. மனச்சாட்சியின்படி அனுதினக் கடமைகளை நேர்மையாக நிறைவேற்றுவதும் போதுமென்ற ஆவியும் பிறர் நலனில் உண்மையாய் ஆர்வம் காட்டுவதுமே சேவையாகும். பணிவுமிக்க நடத்தையில்தான் மெய்மேன்மையைக் காண முடியும். உண்மை அன்போடு நிறைவேற்றப்படும் அனுதினக் கடமைகள் தேவ பார்வையில் அருமையானவை. தனக்கு பின் ஒருவரை தேர்ந்தெடுக்க தேவனால் வழிநடத்தப்பட்ட எலியா எலிசா உழுது கொண்டிருந்த வயல்வழியாய்க் கடந்து சென்றான். அபிஷேகத்தின் சால்வையை அந்த வாலிபனின் தோளில் போட்டான். எலியாவின் ஊழியப்பணி குறித்து சாப்பாத்தின் குடும்பத்தினர் பஞ்சக்காலத்தின் போது நன்கு அறிந்திருந்தனர். இப்பொழுதும் எலியாவினுடைய செயலின் அர்த்தத்தை எலிசாவின் மனதில் ஆவியானவர் புரிய வைத்தார். எலியாவின் ஸ்தானத்தில் தேவன் தன்னை அழைத்ததற்கு அது அடையாளம் என்றுணர்ந்தான்.
அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்குப் பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான் எலியா.
அவனை ஊக்கமிழக்கச் செய்வதற்காக அல்ல, அவனுடைய விசுவாசத்தைச் சோதிக்கத்தக்கதாக அந்நிலை ஏற்பட்டது. அந்த அழைப்பிற்கு இணங்குவதா வேண்டாமா எனத் தீர்மானித்து அதற்கான விலையை எலிசா எண்ணிப் பார்க்க வேண்டியிருந்தது. அவன் ஆசை தன் குடும்பத்தாரையும் அதன் அனுகூலங்களையும் பற்றியதாக இருக்குமானால் அங்கேயே இருந்துவிட அவனுக்கு உரிமை இருந்தது. ஆனால் அது தேவனால் கொடுக்கப்பட்ட அழைப்பு என்பதை விளங்கிக் கொண்டான் எலிசா. அதற்கு கீழ்ப்படிய அவன் தயங்கவில்லை. தேவனுடைய தூதுவனாக கிடைத்த வாய்ப்பை எவ்வித உலக ஆதாயத்திற்காகவும் நழுவவிட, தேவனுடைய ஊழியக்காரனோடு சேர்ந்திருக்கும் சிலாக்கியத்தை பலி கொடுக்க அவன் விரும்பவில்லை. அவன் ஓர் ஏர்மாடுகளைப் பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்குப் பின் சென்று அவனுக்கு ஊழியன் செய்தான். முதலாம் ராஜாக்கள் 19:20-21. எதிர்பத்தொன்று. எதிர்கால வாழ்க்கை பற்றி நிச்சயமற்றிருந்த தீர்க்கதரிசியை பின்பற்ற தயக்கமின்றி தன் பிரியமான குடும்பத்தை விட்டுப் பிரிந்தான்.
நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்னுடைய பணி என்ன என்றும் எலியாவிடம் எலிசா கேட்டிருப்பானானால் அதை தேவன் அறிவார். அவர் அதை உனக்கு தெரியப்படுத்துவார். கர்த்தருக்காக காத்திருப்பாயானால் உன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் பதிலளிப்பார்.
உன்னை அழைத்தவர் தேவனே என்பதை நீ நம்பினால் நீ என்னோடு வரலாம். எனக்கு பின்னிருந்து செயல்படுகிறவர் தேவனே என்பதையும் அவருடைய சத்தத்தையே நீ கேட்டா என்பதையும் நீயாகவே அறிந்து கொள். சகலத்தையும் குப்பையென்று எண்ணுவாயானால் தேவ தயவைப் பெறலாம், வா என்று சொல்லியிருப்பான்.
எலிசாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பைப் போலவே நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையைச் செய்ய வேண்டும் என்று தம்மிடம் கேட்ட வாலிபனிடம் இயேசு, நீ பூரண சர்க்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷமுண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். மத்தேயு 19:16-21.
தன் சொத்தையும் சுகத்தையும் விட்டுவிட வேண்டியதிருந்ததை பின்னிட்டுப் பாராமல் ஊழிய அழைப்பை ஏற்றான் எலிசா.
தலைவனான வாலிபனோ இரட்சகரின் வார்த்தைகளைக் கேட்டதும் தான் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் துக்கமடைந்தவனாய்போய்விட்டான். வசனம் 22. அதனை தியாகம் செய்ய அவன் விரும்பவில்லை. தேவன் மேலிருந்த அன்பைக் காட்டிலும் தன் சொத்தின் மேல் அதிக அன்பு வைத்திருந்தான். கிறிஸ்துவுக்காக சகலத்தையும் புறக்கணிக்க மறுத்ததால் எஜமானுடைய சேவையில் ஓரிடத்தைப் பெறத்தான் தகுதியற்றவன் என்பதைக் காட்டினான். ஊழியம் எனும் பலிபீடத்தின் மேல் சகலத்தையும் அர்ப்பணிக்க வேண்டிய அழைப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. நாம் அனைவருமே எலிசாவைப் போல ஊழியம் செய்ய அழைக்கப்படவில்லை. நாம் அனைவருமே நம்மிடமுள்ள அனைத்தையும் விற்க கட்டளையிடப்படவும் இல்லை. ஆனால் நம் வாழ்வில் தேவ சேவைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமென்று அவர் நம்மிடம் கேட்கிறார். பூமியில் தம் ஊழியம் வளர்ச்சியடைவதற்கு ஏதுவாக ஏதாவது செய்யாமல் ஒரு நாளை கூட கழிக்க வேண்டாமென்கிறார். அவர் அனைவரிடமும் ஒரே விதமான ஊழியத்தை எதிர்பார்ப்பதில்லை. அந்நிய தேசத்தில் ஊழியம் செய்ய ஒருவர் அழைக்கப்படலாம். சுவிசேஷப் பணியை தாங்கத் தன்னிடமுள்ளதை விற்குமாறு இன்னொருவர் அழைக்கப்படலாம். இருவரின் காணிக்கையையுமே தேவன் ஏற்றுக்கொள்கிறார். வாழ்க்கையையும் அதன் சகல காரியங்களையும் பரிசுத்தமாக அர்ப்பணிப்பதே அவசியமாயிருக்கிறது. இந்த அர்ப்பணிப்பைச் செய்கிறவர்கள் பரலோக அழைப்பை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறார்கள்.
தம் கிருபையில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் பிறர் சேவையில் தேவன் நியமிக்கிறார். இதோ நான், என்னை அனுப்பும் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை தனித்தனியாக ஒப்படைக்க வேண்டும். ஒருவர் வார்த்தையை போதிக்கிறவராயிருக்கலாம், அல்லது மருத்துவராக, வியாபாரியாக, விவசாயியாக இருக்கலாம், அல்லது இயந்திர தொழிலாளராகவோ தொழில் வல்லுநராகவோ இருக்கலாம். அவரவர் பொறுப்பு அவரவரை சார்ந்தது. தங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிப்பது அவரவரது கடமையாகும். அவர் ஈடுபடும் ஒவ்வொரு காரியமும் இதற்கான வழிமுறைகளைக் காண்பதாகவே இருக்க வேண்டும். முதன் முதலில் எலிசாவிடம் ஒரு மேன்மையான பணி எதிர்பார்க்கப்படவில்லை. அன்றாட கடமைகளில்தான் அவன் ஒழுக்கமாயிருக்க வேண்டியதிருந்தது. தன் எஜமான் எலியாவின் கரங்களுக்கு தண்ணீர் வார்த்தவன் என்று அவனை பற்றிச் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் சொன்ன எதையும் செய்ய அவன் தயாராக இருந்தான். தாழ்மை மற்றும் சேவை குறித்த பாடங்களை ஒவ்வொரு முறையும் கற்றுக்கொண்டான். எலியா தீர்க்கதரிசியின் தனிப்பட்ட ஊழியனாக சிறு சிறு காரியங்களில் தொடர்ந்து உண்மையோடு இருந்தான். அதே நேரத்தில் அனுதினமும் பெலப்படுவதற்கு ஏதுவாக தேவன் தனக்கு நியமித்த பணியில் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்திருந்தான்.
எலியாவிடம் சேர்ந்த பிறகும் எலிசாவின் வாழ்க்கையில் பாவத் தூண்டுதல்கள் இல்லாமலில்லை. ஏகப்பட்ட சோதனைகள் ஏற்பட்டன. ஒவ்வொரு இக்கட்டான நேரத்திலும் தேவனையே சார்ந்திருந்தான். தன் குடும்பம் பற்றி யோசிக்க தூண்டப்பட்டான். அதில் அவன் விழுந்துவிடவில்லை. கலப்பையில் கை வைத்த பிறகு திரும்பி பார்க்கக்கூடாதென்பதில் தீர்மானமாயிருந்தான். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பில் தான் உண்மையாயிருந்ததை தனக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளிலும் நிரூபித்தான். வார்த்தையை போதிப்பதைக் காட்டிலும் அதிகமானது ஊழியத்தில் உள்ளது. எலிசாவை எலியா பயிற்றுவித்தது போல வாலிபர்களை பயிற்றுவிப்பதும் சாதாரண வேலைகளிலிருந்து அவர்களை விலக்கி தேவ பணியில் அப்பியாசிக்க தேவையான பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைப்பதுமாகும். முதலில் சிறு பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் பெலப்பட்டு அனுபவப்பட்ட பிறகு பெரும் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கண்டு அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று விசுவாசத்திலும் ஜெபத்திலும் நிறைந்து ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அனுபவமிக்க இத்தகைய தேவ ஊழியர்களின் கடுமையான பிரயாசத்தால் வாலிபர்களும் அனுபவமற்ற ஊழியர்களும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் பொறுப்புகளை சுமக்க அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். முதலாம் யோவான் 1:1-3.
இவ்வாறு இளம் ஊழியர்களை பயிற்றுவிப்போர் மகத்தான சேவை செய்கிறவர்களாவார்கள். அவர்களின் முயற்சிகளோடு தேவன் தாமே ஒத்துழைக்கிறார். பரிசுத்த வார்த்தை அறிவிக்கப்பட்டு தேவ ஊழியர்களின் பக்கமாக கொண்டுவரப்படும் வாலிபர்கள் சிலாக்கியம் பெற்றவர்கள். அதில் தேவ ஊழியர்கள் தங்கள் வாய்ப்பை மமுழுவதும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தம் ஊழியத்திற்காக அவர்களை தேர்ந்தெடுத்து அதற்கு அவர்கள் தகுதியடையும்படியான இடத்தில் வைத்து அவர்களை கனப்படுத்துகிறார் தேவன். எனவே அவர்கள் தாழ்மையும் உண்மையும் கீழ்ப்படிதலும் தியாகம் செய்ய சித்தம் கொண்டவர்களுமாய் இருக்க வேண்டும். தேவன் தரும் ஒழுக்க பயிற்சிக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அவர் வழிநடத்துதலின்படி நடந்து அவர் ஊழியர்களை தங்களுக்கு ஆலோசகர்களாகக் கொள்வார்களானால் அவர்கள் நீதியும் உயரிய நியதியும் உறுதியும் உள்ளவர்களாக மாறுவார்கள். தேவன் அவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பார்.
சுவிசேஷம் அதன் பரிசுத்தன்மையோடு பிரசங்கிக்கப்படும்போது வயல்வெளியில் உழுகிறவர்களும் வியாபார சம்பந்தமான தொழில் செய்கிறவர்களும் தேவ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு அனுபவமிக்க தேவ ஊழியர்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்வார்கள். ஏனெனில்
இத்தகைய தொழில் காரியங்கள்தான் மனிதரின் மனதை பெரிதும் ஆக்கிரமித்துள்ளன. அவர்கள் திறமையாக ஊழியம் செய்ய கற்றுக்கொண்ட பிறகு வல்லமையோடு சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாவார்கள். தேவனுடைய நடத்துதலின் உன்னதமான கிரியைகளால் பிரச்சனை எனும் மலைகள் அகற்றப்பட்டு கடலில் எரியப்படும். பூமியில் வாசம் செய்கிறவர்களுக்கு மிகவும் தேவையாயிருக்கிற செய்தி எங்கும் கேட்கப்படும், விளக்கப்படும். மெய்யான சத்தியத்தை மனிதர் அறிந்து கொள்வார்கள். பூமி முழுவதும் எச்சரிக்கப்படும் வரை இந்த பணி மேன்மேலும் வளர்ந்து கொண்டே வரும். அதன் பிறகு முடிவு வரும்.
எலிசா அழைக்கப்பட்ட பிறகு அநேக வருடங்களாக எலியாவும் எலிசாவும் சேர்ந்து பணிபுரிந்தார்கள். தன்னுடைய ஊழியத்திற்கான மிகப்பெரும் ஆயத்தத்தை அனுதினமும் பெற்று வந்தான் அந்த வாலிபன். அசுரத்தனமான தீமைகளை புரட்டி போடுவதில் தேவ கருவியாக விளங்கி வந்தான் எலியா. ஆகாபாலும் அஞ்ஞான ஏசபேலாலும் ஆதரிக்கப்பட்டு தேசத்தை மறுச்சிக்குள்ளாக்கியிருந்த சிலை வழிபாடு திட்டமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரவேலர் அனைவரிலும் ஆழமான மாற்றம் ஏற்பட்டது. தேவனையே வழிபட அநேகர் திரும்பினார்கள். எலியாவின் வாரிசாக கவனத்தோடும் பொறுமையோடும் போதித்து இஸ்ரவேலை பாதுகாப்பான பாதைகளில் வழிநடத்த எலிசா பெரிதும் முயல வேண்டிய திருந்தது. மோசேயின் நாட்களுக்குப் பிறகு மிகப்பெரும் தீர்க்கதரிசியாக உருவெடுத்திருந்தான் எலியா. எலியாவுடன் எலிசா இருந்ததால் சீக்கிரமே தான் தனியாகச் செய்ய வேண்டியிருந்த பணிக்கு ஆயத்தமானான் எலிசா. இருவரும் இணைந்திருந்து ஊழியம் செய்த காலகட்டங்களில் மோசமான தீமைகளைக் கடிந்து கொள்ளும்படி அவ்வப்போது அழைக்கப்பட்டான் எலியா. நாபோத்தின் திராட்சத் தோட்டத்தை துன்மார்க்க ஆகாப் எடுத்துக் கொண்டபோது அவனுடைய அழிவையும் அவனுடைய வீட்டாரின் அழிவையும் முன்னுரைத்தது எலியாவின் குரல்தான். அகசியா ராஜா தன் தந்தை ஆகாபின் மரணத்திற்குப் பிறகு ஜீவ தேவனை விட்டு எக்ரோனின் கடவுளாகிய பாகால் சேபூப்பிடத்தில் திரும்பியபோது அதனை தீவிரமாக கண்டிக்க மீண்டுமாக எழுந்தது எலியாவின் குரல்தான். சாமுவேலால் நிறுவப்பட்ட தீர்க்கதரிசிகளின் பள்ளிகள் இஸ்ரவேல் சோரம்போன காலகட்டங்களில் அழிந்து கொண்டிருந்தன். அந்த பள்ளிகளை மீண்டும் நிறுவினான் எலியா. அதன் மூலம் வாலிபர்கள் தேவபிரமாணத்தை மகிமைப்படுத்தவும் அதனை கணம்பண்டவும் கற்றுக்கொள்ள வழி உண்டு பண்ணினான். அத்தகைய பள்ளிகளில் மூன்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் ஒன்று கில்காலிலும் மற்றொன்று பெத்தேலிலும் இன்னொன்று எரிகோவிலும் இருந்தன. பரலோகத்திற்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சில காலத்திற்கு முன்னர் எலியாவும் எலிசாவும் அந்த பயிற்சி மையங்களை சந்தித்தனர். தான் முன்னர் வந்திருந்தபோது அவர்களுக்கு போதித்த காரியங்களையே மீண்டும் போதித்தான் தேவனுடைய அந்த தீர்க்கதரிசி. பரலோகத்தின் தேவன் மேலுள்ள தங்கள் மெய்ப்பற்றை நேர்மையோடு பாதுகாக்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த உன்னத சிலாக்கியம் குறித்து விசேஷமாக போதித்தான். தாங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் தெளிவுடன் காணப்பட வேண்டியதின் முக்கியத்துவத்தை அவர்கள் உள்ளங்களில் ஊன்றும் வண்ணம் போதித்தான். அதன் மூலமாக மாத்திரமே அவர்கள் பரலோகச் சாயலை பெற்று கர்த்தருடைய வழிகளில் ஊழியம் செய்ய வாய்ப்பு இருந்தது.
அப்பள்ளிகள் நிறைவேற்றின பணிகளைக் கண்டு எலியாவின் உள்ளம் மகிழ்ந்தது. சீர்திருத்தத்தின் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கவில்லை. ஆனால் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் எனும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்பதை ராஜ்யம் முழுவதிலும் அவரால் காண முடிந்தது. முதலாம் ராஜாக்கள் 19:18. தன்னுடைய பணிமுறைப்படி எலியா தீர்க்கதரிசியோடு பள்ளி பள்ளியாகச் சென்று கொண்டிருந்த போது எலிசாவின் விசுவாசமும் உறுதியும் மீண்டுமாகச் சோதிக்கப்பட்டது. தன்னை விட்டு திரும்பிச் செல்லுமாறு கில்காலிலும் பெத்தேலிலும் எரிகோவிலும் தீர்க்கதரிசி அவனை கேட்டுக்கொண்டான். "நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார்" என்றான். ஆனால் முன்புதான் கலப்பை பிடித்து வேலை செய்தபோது சோர்ந்து போகக்கூடாது, தோற்றுப்போகக்கூடாது என்பதை கற்றிருந்தான் எலிசா. இப்பொழுதும் இன்னொரு கடமை பணியை செய்ய கலப்பையில் கை வைத்திருந்தான். அந்த நோக்கத்திலிருந்து பிறழ அவன் விரும்பவில்லை. எலிசா தன்னை ஊழியத்திற்கு மேலும் தகுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு காத்திருந்தது. அதை தவறவிடாதபடி தன் எஜமானிடமிருந்து பிரிய அவர் விரும்பவில்லை. எலியா மறுரூபமாக்கப்பட இருந்த செய்தி அவனுக்கு தெரியாமலேயே
தீர்க்கதரிசிகளுக்கான பள்ளிகளின் மாணாக்கர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக எலிசாவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே சோதனைக்குள்ளதது. ஆகவே சோதனைக்குள்ளான அந்த ஊழியக்காரன் அந்த தேவ மனிதனுக்கு பின்னாகவே சென்றான். திரும்பிச் செல்லுமாறு மீண்டும் மீண்டும் சொன்னபோது, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்பதே பதிலாயிருந்தது.
அப்படியே இருவரும் போனார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாகப் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்குப் போனார்கள். அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்குச் செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். உலக மேன்மையையோ உலகின் மேன்மக்கள் மத்தியில் உயர்வான ஸ்தானத்தையோ எலிசா கேட்கவில்லை. மறுரூபமாக்கப்படும் மேன்மையைப் பெறவிருந்தவர் மேல் தாராளமாகப் பொழியப்பட்டிருந்த தேவ ஆவி அதிகளவில் தனக்கு கிடைக்க வேண்டுமென்பதே அவனுடைய பேராவலாயிருந்தது. இஸ்ரவேலின் தேவன் தன்னை எந்த பணிக்கென்று அழைத்திருக்கிறாரோ அந்த பணியை நிறைவேற்ற எலியாவின் மேல் தங்கியிருந்த ஆவியேயன்றி வேறெதுவும் தன்னை தகுதிப்படுத்த முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவேதான், உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று கேட்டான். எலியா அந்த வேண்டுகோளுக்கு பிரதியுத்தரமாக, அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். இரண்டாம் ராஜாக்கள் 2:1-11 வரை.
கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது பூமியில் வாழும் பரிசுத்தவான்களுக்கு, அதாவது மரணத்தை ருசிக்காமல், கடைசி எக்காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும் நபர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கினான் எலியா. 1 கொரிந்தியர் 15:51-52. இவ்வாறு மறுரூபமாக்கப்படும் யாவருக்கும் மாதிரியாக கிறிஸ்துவின் பூலோக ஊழியத்தின் முடிவில் மறுரூபமலையின் மேலே இரட்சகருக்கு பக்கத்தில் மோசேயோடு நிற்கும் பாக்கியம் பெற்றிருந்தான் எலியா. மீட்கப்பட்டவர்களின் ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை இவர்கள் மூலம் சிறிய அளவில் சீடர்கள் கண்டார்கள். ஏனெனில் பரலோக ஒளியால் இயேசு சூழப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவர் தேவனுடைய குமாரனென்று ஊர்ஜிதப்படுத்தினதை கேட்டார்கள். 1:35. இரண்டாம் வருகையில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழப் போகிறவர்களுக்கு அடையாளமாயிருக்கிற மோசேயை கண்டார்கள். பூலோக வரலாற்றின் முடிவில் அழிவுக்கேதுவானதிலிருந்து அழியாமையை தரித்து மரணத்தைக் காணாமல் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படப் போகிறவர்களுக்கு அடையாளமாயிருக்கிற எலியாவும் அங்கு நின்றிருந்தான்.
வனாந்தரத்தில் தனிமையோடும் ஏமாற்றத்தோடும் நின்றிருந்த எலியா தான் வாழ்ந்தது போதுமென்றும் தான் சாக வேண்டுமென்றும் வேண்டினான். ஆனால் தேவன் இரக்கம் கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டது போல எதுவும் செய்யவில்லை. எலியாவால் செய்யப்பட வேண்டிய மேன்மையான பணி ஒன்று இருந்தது. அந்த பணி முடிந்ததும் தனிமையிலும் ஏமாற்றத்திலும் அவன் மறிக்க வேண்டியதிருக்கவில்லை. அதாவது கல்லறைக்குள் இறங்குவதல்ல, தேவ தூதர்களோடு தேவ மகிமையின் பிரசன்னத்திற்குள் ஏறிச் செல்வதே அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பிப் போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனைக் கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரைமட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். 2 ராஜாக்கள் 2
12 முதல் 15 வரை.
தேவனால் ஞானம் பெற்றவர்கள் அவனுடைய விருப்பத்தின்படி அவனுடைய ஊழியத்திலிருந்து ஓயும் காலம் வரும்போது அவர்களின் உதவியாளர்கள் தேவனை நோக்கி பார்த்து தங்களுக்கு உதவுமாறு வேண்டி அவருடைய வழிகளில் நடந்தால் அவர் அவர்களுக்கு துணை நின்று பலப்படுத்துவார். தங்கள் எஜமான்களின் அனுபவங்களால் அவர்கள் அனுகூலமடைந்து அவர்களுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வதால் அவர்களைக் காட்டிலும் ஞானிகளாகத் திகழலாம். அச்சச்சமயம் முதல் எலியாவின் ஸ்தானத்தில் நின்றான் எலிசா. கொஞ்சத்தில் உண்மையோடிருந்தவன் அதிகமானதிலும் உண்மையோடிருக்க வேண்டியிருந்தது.